இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர் மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் புதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் இந்த வருடத்தின் இரண்டாவது நாளுக்குரிய சத்சங்கம். நேற்றைய நாளில் கடந்த வருடத்தில் என்ன செய்தோம், எப்படி இருந்தோம், எதை அடைந்தோம், இந்த வருடத்தை எப்படி தொடங்குகின்றோம் என்று சிந்தித்தோம். நேற்று எனக்கு வந்த இரண்டு கேள்விகளில் இருந்து இந்த சத்சங்கம் உருவாகின்றது. இந்த சத்சங்கத்தில் நாங்கள் இந்த வருடத்தில், இந்த புது வருடத்தில் இன்னும் எவ்வாறு எம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்றதற்குரிய விடைகளை பாபாஜியுடன் சேர்ந்து காண்போம். இரண்டு கேள்விகளை முதலில் கூறுகின்றேன். ஒரு உடலுக்கு ஒரு உயிரை விட மேலதிகமாக உயிர்கள் இருக்குமா என்பது ஒரு கேள்வி, ஒரு சாதகரின் கேள்வி. ஏனென்றால் அவர் ரெண்டு உயிர்களை தாங்குகின்றார். மற்றைய கேள்வி, இந்த உலகத்தில் நாங்கள் உலகியலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆன்மீகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு, பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கும். இதில் இருந்து எப்படி நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்பது இரண்டாவது கேள்வி. ரெண்டும் வந்த கேள்வி பாபாஜியின் அருளால் தான் அது வந்திருக்கின்றது எனக்கு புரிகின்றது. ஏனென்றால் ரெண்டும் ஒன்றுக்கொன்று இயல்பான கேள்வி ஆன்மீகத்தை பொறுத்தவரையில். துவக்கத்திற்கு வருவோம். ஒரு உடலில் இரண்டு உயிர்கள் இருக்குமா என்ற ஒரு அன்பருடைய கேள்வி, நிச்சயமாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? சைவ சித்தாந்தம் சொல்கின்றது உடலுக்கு ஒரு உயிர்தான். கடவுள் அந்த ஆன்மாவை அந்த உடலுக்குள் பிறக்கும் போது செலுத்துகின்றார். அவர் விருப்பப்படியே அந்த உடலுக்கு ஆன்மா கொடுக்கப்படுகின்றது. எப்படி இரு உயிர் இருக்கலாம்? அந்த அன்பர் கேட்ட கேள்வி. அந்த அன்பர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகின்றார். ஆகவே குழந்தையின் உயிரும் தனக்குள் இருக்கின்றது என்பதுதான் அந்த அன்பருடைய ஆச்சரியத்துக்குரிய கேள்வி. அது உண்மை, சைவ சித்தாந்த தத்துவம் பொய்யாகாது. அது எப்படி உருவாகிறது, எப்படி இருக்கின்றது என்றால், அந்த இரண்டாவது உயிரும் தனக்கென்றோரியோ ஒரு ஒரு உடலில், உங்களுடைய உடலில் இருக்கின்றதே தவிர உங்களுடைய உடலில் இரண்டாவது உயிராக அது இருக்கவில்லை. ஆகவே உடலில் அது மாத்திரமல்ல, பல கிருமிகள் இருக்கின்றது. இன்னும் உயிர் என்று சொல்லக்கூடிய நிலையில் பல விடயங்கள் இருக்கின்றது. அதற்காக உங்களுடைய உடலுக்கு பல உயிர்கள் என்பது பொருள் அல்ல. ஒவ்வொன்றும் அவரவர்களுடைய உடல்களில் உயிர்களாக எங்களுடைய உடலுக்குள் இருக்கின்றது. அதுதான் அந்த உண்மை. ஆகவே உடலுக்கு ஓர் உயிர்தான், ஒரு ஆன்மாதான். அதை மேலதிகமாக நாம் பார்க்காது உலகியலில் சில உதாரணங்கள் மூலம் அதை மேலும் விளக்குவோம். நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றீர்கள். பெற்றோர், தாய், தகப்பன், பிள்ளைகள், மற்றவர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் இருக்கலாம். ஒரே வீட்டிற்குள் இருக்கின்றீர்கள். நீங்கள் எத்தனை பேர் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு வீட்டில்தான் இருக்கின்றீர்கள். ஆனால் எல்லோரும் அந்த வீட்டிற்குள் ஒவ்வொரான ஆன்மாக்களாகத்தான் இருக்கின்றீர்கள். ஒரே வீட்டில், ஒரே குடும்பத்தில் இருப்பதால் நீங்கள் எல்லோரும் ஒன்றாகிவிட முடியாது. அதே போல்தான் பிரபஞ்சத்தை எடுங்கள். பிரபஞ்சத்தில் பரம்பொருள் இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் பரம்பொருளில் இருந்துதான் ஆன்மாக்களாக வந்தோம். பரம்பொருளில் இருந்துதான் வந்தோம் என்பதற்காக நாங்கள் பரம்பொருளில் அதே உயிரில்தான், அதே உடலில் நாங்கள் ஒவ்வொரு உயிர்களாக இருக்கின்றோம் என்று கூறிவிட முடியாது. அதற்குரிய காரணம், நாங்கள் அந்த பெரும்பொருளில் இருந்து புறப்பட்டு இந்த உலகியல் சுழற்சி, ஆன்ம சுழற்சிக்குள் வந்துவிட்டோம். ஆனால் இங்கு பெரிய வித்தியாசம் உண்டு. நாங்கள் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக வரும்போது, தாயின் வயிற்றிலிருந்து நாங்கள் வெளியால் வந்த பின், அந்த தொப்புள் கொடி உறவு இருக்கும் வரைக்கும் தான் பரம்பொருளுக்கும் ஆன்மாக்களுக்கும் இடையில் இருக்கும் உறவு போல் ஒரு பகுதி எங்களுக்குள் இருக்குமே தவிர, அந்த தாயின் உடலை விட்டு குழந்தை வெளியால் வந்து அந்த தொப்புள் கொடியை வெட்டியவுடன் தாய் வேறு, சேய் வேறு. ஆனால் இந்த உலக பிரபஞ்சத்தில் பரம்பொருளுடன், கிரியா பாபாஜியுடன் எங்களுக்கு இருக்கும் தொடர்பு அப்படியான தொடர்பு அல்ல. அது என்றுமே தொப்புள் கொடி உறவு. ஆனால் அதை உணரும் பக்குவத்தில் தான் நாங்கள் இல்லை. நாங்கள் நினைக்கின்றோம் அவர் வேறு, நாங்கள் வேறு. நான் தான் எல்லாம், எனதுதான் எல்லாம், நான் தான் செய்கின்றேன், என்னால் தான் எல்லாம் நடைபெறுகின்றது என்று தப்பு கணக்கு போடுகின்றோம். அதற்குரிய காரணம் மாயா உலகம். அதிலிருந்து வெளிவருவதற்குரிய பயிற்சிதான் கிரியா யோகம். அதை செவியால் கேள்வி உள்வாங்கும் முறையாக நாங்கள் கேட்கலாம் பல தடவை, ஆனால் சிந்தைக்குள்ளும் கொண்டு வரலாம் பல தடவை, ஆனால் உணர்வு பக்குவம் வரவும் வரைக்கும் அது புரியாத புதிர். ஆகவே அதுதான் இந்த வந்த ரெண்டு கேள்விக்குரிய விடைகளை சார்ந்திருக்கின்றது இன்றைய சத்சங்கத்தில். ஆகவே எங்களுக்கு முழுமையாக விளங்க வேண்டியது, நாங்கள் ஒன்றையும் இந்த உலகத்தில் செய்யவில்லை, பரம்பொருள்தான் எல்லாவற்றையும் செய்விக்கின்றது. ஆனால் நாங்கள் தான் செய்கின்றோம் என்று நாங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றோம். அங்குதான் தவறு இருக்கின்றது. அதனால்தான் இவ்வளவு துன்பங்களும், அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகளும், அதனால்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது கஷ்டமாக இருக்கின்றதே, சொல்வழி கேட்கின்றார்கள் இல்லையே என்று வருத்தப்படுவதும், பிள்ளைகள் இந்த பெற்றோர்களால் எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றதே, அவர்கள் எங்களை புரியவில்லையே, என்னத்திற்கு அவர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மையில் வளருவதற்குரிய காரணங்கள் எல்லாமே அந்த பரம்பொருள், அந்த பாபாஜியை நாங்கள் மறந்துவிட்டோம். ஆகவே இந்த கிரியா யோகம் உங்களுக்கு உணர்த்துவது, சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்த விளக்கத்துடன் விளக்கப்படுத்துவது, பதி, பசு, பாசம் என்ற இந்த முப்பொருள் உண்மையில் எல்லாம் மூன்றும் உண்மையாக இருந்தாலும் அதில் ரெண்டு அறிவுடையதாகவும் ஒன்று சடப்பொருளாக இருந்தாலும், பதியும் பசுவும் அறிவும் பாசம் சடப்பொருளாக இருந்தாலும், பதி வேறு பசு வேறு. அந்த தொப்புள் கொடி உறவு இருக்கின்றது, அதை மறந்து விடாதீர்கள். ஆனால் அந்த உறவை நாங்கள் உணர வேண்டும். இறைவன் இருக்கிற உணர்வை நாங்கள் உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும், உணர்வு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். சொல்லளவில் அதை கேட்டுவிட்டு விளங்கிவிட்டது, இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு போனால் அது விளக்கம் வராது. உணர்ந்து கொண்டு போக வேண்டும். அந்த உணர்வுக்கு கிட்ட கொண்டு போவதற்குத்தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். அவருடைய பயிற்சி மூலம், அவருடைய சத்சங்கங்கள் மூலம் தான் எங்களுக்கு அந்த நிலையை நாங்கள் அடைய முடியும். ஆகவே அதை எல்லோரும் உங்களுடைய மனதில் இன்றைய வருடத்தின் 2வது நாளில் போட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்றுமே இல்லை. இறைவனுடன் யோசிக்கும் போது நாங்கள் சடம். பரம்பொருளின் இயக்கம்தான் நாங்கள். எங்களால் தனியாக இயங்க முடியாது. ஆனால் இந்த மாயை வலைக்குள் நாங்கள் இருக்கும் போது நாங்கள் தான் எல்லாத்தையும் இயக்குகின்றோம் என்று நினைக்கின்றோம். அதுதான் இன்றைய பெற்றோர்களின் நிலை. அந்த பிள்ளைகளுக்கு உடலை கொடுத்து விட்டு தங்களுடைய சிற்றின்பத்தால் தாங்கள்தான் அந்த பிள்ளைகளை உருவாக்கி விட்டோம் என்று மாயையில் உலர்கின்றார்கள். அது உண்மை அல்ல. அதே நேரம் இந்த சத்சங்கத்தை அந்த பிள்ளைகள் கேட்கும் போது எங்களுக்கு சபா சென்று பெற்றோர்களை விழுத்தி விட்டோம் என்று நினைப்பதும் முட்டாள்தனம். அவர்களுடைய அறிவு நிலையும் அந்த நிலைக்கு இல்லை. அவர்களும் அதை தவறாக உணர்கின்றார்கள். ஆகவேதான் எல்லோரும் தாங்களாகவே தங்களை தனித்தனியாக பக்குவப்படுத்தும் போது அது உலகியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், அந்த பக்குவ நிலைக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது இப்படியான சண்டை சச்சரவு குடும்பத்தில் வரப்போவதில்லை. அதற்குத்தான் இந்த கிரியா யோகம் ஒரு தளமாக அந்த குடும்பத்தில் அமைகின்றது. அதனால்தான் கிரியா பாபாஜி அவர்கள் சொல்கின்றார்கள், இது குடும்பத்துடன் செய்கிற யோகம். ஏன் பாபாஜிக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று ஏதாவது கட்டாயமா? அவருக்கு நீங்கள் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, அதை ஏன் குடும்ப யோகம் என்று வலியுறுத்துகின்றார் என்றால், எல்லோரும் சிறிது சிறிதாக அவர்கள் அவர்களாகவே அவர்களுடைய பக்குவ நிலைக்கு உலகியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி வளர வேண்டும். அந்த வளர்ச்சி இல்லாவிட்டால் நான் எனது என்பது முழுமையாக ஆட்கொள்ளும். ஆகவே இந்த உலகியல் சுழற்சியில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அதை உணர்ந்ததாக நினைத்து வாழ்கின்றோம். சிறிது சிந்தித்து பாருங்கள். மாதாவும் பிதாவும் அந்த உடலை கொடுக்கின்றது அந்த உயிருக்கு. மாதா முதல் 10 மாதமும் அந்த உயிரை உடலில் தாங்குகின்றது. ஆனால் தனக்குள் தான் தான் அதை செய்கின்றேன் என்ற ஒரு அகம்பாவத்துடனும் தாங்குகின்றது. ஏனென்றால் பிள்ளை தன்னுடைய தொப்புக்குழி உடவில் இருக்கின்றது என்பதுதான் அதற்கு காரணம், வேறு ஒன்றும் அல்ல. அதே நேரம் தந்தையும் அதற்கு ஏதுவாக இருந்து தாயை நன்றாக பராமரிக்கின்றார். ஏனென்றால் தன்னுடைய பகுதியும் அந்த பிள்ளையில் உண்டு என்பதற்காகத்தான், வேறு ஒன்றும் அல்ல. ஆனால் தாயிலிருந்து அந்த பிள்ளை வழி வந்ததும் இருவருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. ஆகவே அந்த தாய் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் வரைக்கும் தகப்பனை தன்னுடைய கைப்பிடியில் வைத்திருப்பார். தகப்பனு அதற்கு இயைந்து கொடுப்பார். ஆனால் பிள்ளை வழியால் வந்ததும் தகப்பன் தன்னுடைய ஸ்தானமாகிய மாதா, பிதா, குரு, தெய்வத்தில் 2வது இடமாகிய தந்தை என்ற நிலையை வலியுறுத்த பார்க்கின்றார் இந்த உலகியலில். அது உண்மை, அது செயல்பாடு சரி. அந்த நிலையில் தாய் பிள்ளைகளுடன் சேர்ந்து தகப்பன் செய்யும் சிலவற்றை பிழை என்றும் சொல்லலாம், சரி என்றும் சொல்லலாம். தாயும் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். தகப்பன் தனித்து நிற்பார். அங்கேதான் இந்த பிரச்சனைகள் உருவாகின்றது. அது அப்படியே இப்படியான குடும்பங்களில், கிரியா குடும்பங்களில் இருப்பவர்களுக்கு அந்த தொல்லை குறைவு, உலகியல் இருப்பவர்களுக்கு கூட. ஏனென்றால் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், கிரியா யோகத்தில் இருப்பவர்கள் இப்படியான விடயங்களை அறிவு நிலையில் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அறிவில் எடுப்பதால் அவர்கள் உணர்வு நிலையிலும் முழுதாக எடுக்கின்றார்கள் என்பது இல்லை. ஆனால் உணர்வு நிலையில் எடுத்துவிட்டால் எல்லாம் சுமூகம். அப்படியே வளர்ந்து வரும் காலத்தில் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏனென்றால் மாதா பிள்ளைகளுடன் சேர்ந்து இருப்பார் தன்னுடைய சௌகரியத்திற்காக. அப்படி இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போது இதை எப்படி திசை திருப்பலாம், இதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசித்து பார்த்தால், ஒவ்வொருவரும் பிள்ளைகளாக இருக்கலாம், தாய் தந்தையராக இருக்கலாம், தங்களுக்குள் தாங்களே கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக பெற்றோர்கள், நாங்கள் எங்களுடைய சேவையை சரியாக செய்கின்றோமா, இந்த குடும்ப சேவையை. அதைத்தான் சில சத்சங்கங்களுக்கு முன்னால் பார்த்தோம். தாய்க்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது, தகப்பனுக்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது. தாயின் தர்மம் வீட்டில் எல்லாவற்றையும் கவனமாக செலுத்துவது அவளுடைய தர்மம். பிள்ளைகளை சரியாக பராமரிப்பது, பார்ப்பது, கணவருக்கு தேவையான விடயங்களை சரியாக செய்து கொடுப்பது. கணவனுக்குரிய தர்மம் வெளியால் சென்று இந்த குடும்பத்தை பாதுகாப்பது. அதற்கு வேலை செய்து பாதுகாக்கலாம், அல்லது வீரமாக இருந்து பாதுகாக்கலாம், அல்லது எல்லாம் சேர்த்து வைத்து சேர்ந்திருந்து பாதுகாக்கலாம். அதுதான் உங்களுடைய தர்மம். ஒவ்வொருவரும் தங்களுடைய தர்மத்தை பற்றி பலவாறு சிந்திக்காது, மற்றவர்கள் சரியாக செய்கின்றார்களா என்று அதில் பிழை பிடித்து கொண்டிருப்பதால் தான் இந்த பிரச்சனையே. அதே போல்தான் வளர்ந்து வரும் பிள்ளைகள் தாங்கள் எப்படி இந்த உலகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக வளர வேண்டும் என்பதை மறந்து, அம்மா சரியாக செய்கின்றாவா, அப்பா சரியாக செய்கின்றாரா என்று தங்களுடைய மிகவும் குறுகிய சிற்றறிவை வைத்து, அவர்களுடைய வளர்ச்சி வயதை பொறுத்தது, அது தாங்கள் பேரறிவு உள்ளவர்களாக நினைத்து இந்த உலகியலில் இருக்கும் குப்பைகளை சித்தத்துக்குள் பதித்து அவர் பிழை இவா பிழை என்று சொல்லி பெற்றோர்களை நிந்திக்கின்றார்கள், துக்கவும் படுகின்றார்கள், விபரீதமான முடிவுகளையும் எடுக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய நிலையில் இருக்கும் விடயங்களை தங்களை தாங்களே கேள்வி கேட்டு, நாங்கள் எங்களுடைய நிலையை சரியாக செய்கின்றோமா, மற்றவர்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுடைய அறிவுக்கு ஏற்றளவுக்கு உங்களுடைய நிலைகளை கேட்டு அதை சிறிது நேரம் பின்னோக்கி சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால் 100க்கு 90 விதமான பிரச்சனைகளின் தன்பாட்டுக்கே சூரியனை பார்த்த இருளிலிருக்கும் இருள் நீங்குவது போல நீங்கிவிடும். ஆகவே இந்த வருடத்தில் எல்லோருடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு. விட்டு கொடுக்கும் தன்மை முக்கியமானது. உலகியலில் பார்க்கும்போது கிவ் அண்ட் டேக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கொடுத்தால் தான் கிடைக்கும். ஆனால் எங்களுடைய சராசரி வாழ்க்கை கொடுக்காமலே கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இது தனிய உலகியலில் மாத்திரமில்லை, கடவுளிடமும் ஆன்மீகத்திலும் அதுவே தான். நீங்கள் கிரியா யோகா பயிற்சி செய்தீர்கள் என்றால் தான் நீங்கள் அந்த பயிற்சி மூலம் என்ன கிடைக்குமோ அதை பெறலாம். அதை செய்யாமல் இருந்து கொண்டு கிரியா யோகா தத்துவம் விளங்கிவிட்டது எனக்கெல்லாம் கிடைக்கும் என்றால் அது கிடைக்காது. அதே போல்தான் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக, ஒரு சாம்பிள், ஒரு ரோ மாடலாக இருக்க வேண்டும். தாய் தகப்பனுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது பிள்ளைகளுக்கு தெரியாது, அறைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதுதான் தர்மம். ஆனால் இப்பத்தைய பெற்றோர்களோ பிள்ளைகளோ அதை செய்வதில்லை. எல்லோருமாக கூட்டாக இருந்து தங்களுக்குரிய பிரச்சனைகளை கதைக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு கூட்டாக இருந்து ஒருவருக்கொருவர் கோபக் கனல்களை எறிகின்றார்கள். எறியும் போது பிரச்சனை பூவம்பமாகின்றது. ஆகவே இந்த காலத்தில் எங்களுடைய வாழ்வியலை பார்த்தால் ஒரு வீட்டிற்குள் எல்லோருக்கும் தனித்தனி அறைகள் இருக்கின்றது. அது இந்த நிலைகளை சரி செய்வதற்கு மிகவும் உகந்தது. ஒவ்வொருவரும் பிரச்சனை வரும்போது அதில் நின்று வாதிக்காமல் அவர்கள் அவர்களுடைய அறைக்குள் செல்லுங்கள், கதவை தாழ்பால் போடுங்கள், உள்ளுக்குள் இருந்து ஒரு 10-15 நிமிடம் சிந்தனை செய்யுங்கள். ஓகே, இன்று எங்களுடைய ஹோலில் இந்த பிரச்சனை துவங்கியிருக்கின்றது, அதில் நான் எப்படி பங்கு வகிக்கின்றேன், நான் செய்வது சரியா அல்லது மற்றவர் செய்தது சரியா என்று உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள். கேட்டு அதில் என்ன முடிவுகள் வருகின்றதென்று இருந்து ஆலோசித்து விட்டு திரும்பவும் ஹோலுக்கு எல்லோரும் வாருங்கள். திரும்ப அந்த தொகுதி அந்த அந்த விஷயத்தை எடுத்து கதையுங்கள். அந்த நேரம் நீங்கள் கதைப்பதற்கும் ஆரம்பத்தில் நீங்கள் கதைத்துவிட்டு பிரிந்ததற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அதைத்தான் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லோருமே விட்டு விடுகின்றோம். அதற்குரிய காரணம் ஆன்மீகத்தில் சொல்வதாக இருந்தால், நான் எனது வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்குரிய காரணமே நான் எனது, நான் தான் சரி, எனது கூற்றுத்தான் சரி என்று தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லோரும் தங்களுக்குள் நினைத்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு முடிவும் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒருவர் இருக்கின்றார் மேலே, அவர்தான் பரம்பொருள் எங்களுக்கு பாபாஜி. ஆனால் நாங்கள் அவரை நினைப்பதில்லை. ஏனென்றால் அது எங்களுடைய பிரச்சனை, நாங்கள் சொல்வதுதான் சரி. ஆகவே ஆன்மீகத்தில் சென்று கொண்டிருந்தால் தான் அதை நினைக்கக்கூடிய பக்குவ நிலையில் உங்களுக்கு வரும். அவரிடம் விட்டுவிட்டால் எல்லாம் பனி மறைவது போல் மறைந்துவிடும். ஆனால் அந்த அறிவுக்கோ அந்த பக்குவ நிலைக்கோ நாங்கள் செல்ல வழிக்கிட்டிருக்கின்றோமே தவிர, சென்று கொண்டிருக்கின்றோமே தவிர, அங்கு கிட்டவும் இன்னும் போகவில்லை. ஆகவே இவையெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல சாதகர்களே. இது இந்த உடலில் நீங்கள் அனுபவிக்கும் உங்களுடைய வினைகள், அதை அனுபவிக்கத்தான் வேண்டும், அதிலும் மாற்றமில்லை. ஆனால் அனுபவிக்கும் விதத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த கிரியாயோகா சாதகர்கள் உங்களுக்கு சொன்ன சாதனையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வரும்போது அதுதான் உண்மை. ஆனால் இதிலிருந்து தப்பி விடலாம் என்று நீங்கள் யோசிக்க கூடாது. நிச்சயமாக பிரச்சனை தொடங்கும். ஆனால் அதை பூதாகரமாக்கி வெடிக்க பண்ணுவதா அல்லது அதனுடைய வீரியத்தை குறைக்க பண்ணுவதா என்பது உங்களுடைய வாழ்வியல் முறையில் தான் உண்டு. ஆகவே இந்த 2வது நாள் சத்சங்கம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. அது எல்லோருக்கும் பொருந்தும், எந்த நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்கும் பொருந்தும். ஒருவரும் நாங்கள் இறை நிலையை அடைந்துவிட முடியாது, அதை நோக்கி பயணம் செய்கின்றோம். போனால் அடைந்தால் கூட அவருடைய திருவடிகளில்தான் நாங்கள் இருக்கலாமே தவிர நாங்கள் இறைவனாக முடியாது. நாங்கள் எல்லா ஆன்மாக்களும் சைவ சித்தாந்தத்தின் படி இறைவன் இயக்கினால்தான் நாங்கள் இயங்குகின்றோமே தவிர நாங்களாக இயங்கவில்லை, அதை மறந்து விடுகின்றோம். ஆகவே அதுதான் முடிவு, அதுதான் உண்மை. ஆகவேதான் மாதா மாதாவாக இருந்து தன்னுடைய தர்மத்தையும், பிதா பிதாவாக இருந்து தன்னுடைய தர்மத்தையும் செய்து, அந்த பிதா குருவை காட்ட வேண்டுமென்று சொல்வது இரண்டு விதமாக பொருந்தும். ஒன்று, அந்த பிள்ளைகளை பாடசாலையில் சேர்த்து அந்த ஆசிரியரை காட்டுவது என்று உலகியலில் சொல்லலாம், ஆன்மீகத்தில் சொல்லலாம் ஆன்மீக வழியை காட்டி கொடுப்பது. அது பாபாஜி என்கிற குருவாக இருக்கலாம், வேறு யாராவது எங்களுடைய குருவாக இருக்கலாம், அந்த வழிகளை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் பெற்றோர்களே மறந்து விடாதீர்கள், நீங்கள் வாழும் காலகட்டம், வாழ்ந்த காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. நான் என்னை வைத்து உதாரணமாக சொல்லப்போவோமாக இருந்தால், நான் வளர்ந்த காலமும் என்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலமும் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலமும் என்னுடைய அறிவு கெட்டியவரை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பேரர் என்று சொல்வது எங்களுடைய பெற்றோரின் பெற்றோர்களுடன் வாழ்ந்திருக்கின்றேன், பெற்றோர்களுடன் வாழ்ந்திருக்கின்றேன், இப்போது என்னுடைய குடும்பத்தில் வாழ்கின்றேன், இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னுடைய பேரப்பிள்ளைகளுடன் வாழ்வேன். இந்த 5 நிலைகளையும் பெரும்பாலும் எல்லோரும் எய்துகின்றோம். ஆனால் இதில் என்ன உண்மை என்று நீங்கள் திரும்பி பார்த்தால், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்தையும் உங்களுடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்தையும் நாங்கள் பெற்றோர்களாகிய இப்போது பெற்றோர்களாகிய இருக்கும் எங்களுடைய வயது இருப்பவர்கள் வாழ்ந்த காலத்தையும் பார்த்தால் அவ்வளவு வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் உண்டு, ஆனால் அவ்வளவு வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் கட்டுக்கோப்பாக ஒரே மாதிரித்தான் கிட்டத்தட்ட வளர்ந்து வந்தோம் இந்த மூன்று பரம்பரையில். ஆனால் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய பேரப்பிள்ளைகளையும் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், ஏனென்றால் நாங்கள் எங்களை ஒரு நடுநிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய பெற்றோர்களும் பெற்றோர்களுடைய பெற்றோர்களும் வாழ்ந்த முறைகள், வாழ்ந்த விதம், அதை நாங்கள் அடாப்ட் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதை நாங்கள் எடுத்துக்கொண்ட விதம், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளாகிய பேரப்பிள்ளைகள் வாழும் விதத்தையும் பார்த்தால் பெரிய இடைவெளி உலகியலில். ஏனென்றால் விஞ்ஞானம் அஞ்ஞானத்தை பிடிக்கின்றேன் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இந்த இயற்கை அழிவுகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்திலெல்லாம் இப்படியான இயற்கை அழிவுகள் சிறிது சிறிதாக உலகெங்கும் தென்பட்டாலும் அதை நாங்கள் அறியாது வாழ்ந்திருக்கின்றோம். இப்போது எவ்வளவு அழிவு! பிறந்த குழந்தையே கொரோனா என்று சொல்லி கொண்டுதான் பிறக்கின்றது. ஆகவே பெற்றோர்கள், இந்த உணர்வு நிலைக்கு நீங்கள் உங்களை கொண்டு வர வேண்டும். நான் என்னுடைய அப்பா சொன்னபடி வாழ்ந்தேன், என்னுடைய அப்பாவின் அப்பா சொன்னபடி வாழ்ந்தேன். ஆகவே என்னுடைய பிள்ளைகளும் நில்லென்றால் நிற்க வேண்டும், எழும்பென்றால் எழும்ப வேண்டும், நான் சொல்வதை கேட்க வேண்டும் அல்லது காசு கொடுக்க மாட்டேன். என்னுடைய பேரப்பிள்ளைகளும் டிவி பார்க்கக்கூடாது, செல்போன் பாவிக்கக்கூடாது, இன்டர்நெட்டுக்குள் போகக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் அந்த காலத்தில் எங்களுடைய அப்பாவினையுடன் இன்டர்நெட்டுக்குள் போகவில்லை, செல்போன் வைத்திருக்கவில்லை, வேலைக்கு போய்த்தான் செல்போனை வேண்டினோம் என்ற ஒரு மடமைத்தனமான விஷயத்தை, இன்றும் அந்த சித்தத்தில் இருக்கும் விஷயத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய இளம் சமுதாயத்தினரை நீங்கள் கஷ்டப்படுத்துகின்றீர்கள். அதனால்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி. நீங்கள் உங்களை மாற்ற வேண்டும். அந்த இந்த உலகத்தில் அடுத்தடுத்த ஜெனரேஷன் என்று சொல்லுவோம் பரம்பரையில் வருபவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து நீங்கள்தான் முதல் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு காலமும் வாழ்ந்து விட்டோம். எங்களுடைய சித்தத்தில் பல அறிவுகள் அனுபவங்கள் உண்டு, எங்களுடைய சிறார்களுக்கு அது இல்லை. அவர்கள் இப்போதுதான் 10 வயதிலிருந்து இன்டர்நெட்டை பார்ப்பார்கள், 30 வயதில் திருமணமாகி இருப்பார்கள். அவர்களுக்கு இன்னும் வாழ்க்கை அறிவு முழுமையாக கிடைக்கவில்லை உங்களைப் போல். ஆனால் பெற்றோர்கள் நாங்கள் என்ன நினைக்கின்றோம் என்றால், எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் பிழையாக செய்கின்றார்கள் என்று அடிக்கின்றோம், உதைக்கின்றோம், கோபப்படுத்துகின்றோம். அந்த பிள்ளைகளை நாங்கள் வற்புறுத்துகின்றோம். அது கூடாது. ஆதலால் தான் எல்லா பிரச்சனையும், ஆதலால் தான் குடும்ப பிளவுகள், ஆதலால் தான் நாங்கள் எல்லோரையும் இழக்கின்றோம். ஆனால் இவையெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை, இந்த உலகம் மாயை என்று அறிந்துவிட்டால். ஆனால் அந்த நிலைக்கு நாங்கள் போகவில்லை. நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், ஒரு பழத்தை பழுக்க பண்ணுவதென்றால் நாங்கள் அந்த அதுக்குரிய காலத்தை கொடுத்து பழுக்க பண்ணினால்தான் அந்த பழத்தில் ருசியும் இருக்கும், அந்த பழம் பழமாகவும் இருக்கும். அதை நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இந்த சிறார்களை அந்த கொஞ்ச வயதிலேயே அவர்களை துண்டாடி அவர்களை நாங்கள் அந்த காலத்தில் ஊரில் பழங்களை மண்ணுக்கு கீழ் புதைத்து புகை போட்டு பழுக்க வைப்பது போல அவர்களை எங்களுடைய அடிமைத்தனத்துக்குள் வைத்து ஊதி காய்ப்பதத்திலேயே பழுக்க பண்ணுகின்றோம். அதில் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் வெற்றி பெறுகின்றோம் என்று. ஆனால் இறுதியில் படு தோல்வி. ஏனென்றால் அது வெம்பி பழுத்த பழம், பக்குவப்பட முதல் பழுத்த பழமாக மாறுகின்றது. அதனுடைய வாழ்க்கையும் பழுதாகின்றது, எங்களுடைய மனநிலையும் பழுதாகின்றது. ஆகவே சிந்தியுங்கள் பெற்றோர்களே, சிறார்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய உலகம், அவர்கள் வாழும் உலகம் வேகமான உலகம், எங்களுக்கு அந்த வேகத்தில் ஓட முடியாது, எங்களுக்கு அந்த திறன் இல்லை. ஆனால் சிறார்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இவற்றில் எல்லாம் இல்லாமல் நாங்கள் அவர்களை கொண்டு வர வேண்டுமென்றால் எங்களுடைய முறைகளை மாற்றி பாபாஜியுடன் இருக்கும் இணைப்பை இணைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய பாட்டுக்கு உங்களுடைய ஆன்மீகத்தை செய்ய பாபாஜி பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருவார். இதை நான் என் கண்ணூடாகவே பார்க்கின்றேன். எல்லோருக்கும் இது நடக்கும். ஆகவே கிரியா யோகத்தை செய்யுங்கள், குடும்பமாக செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறைகளை சிறிது சிறிதாக மாற்றிக்கொள்ளுங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வாருங்கள். இந்த 22ஆம் ஆண்டு நன்றாக அமையட்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண பாபாஜியுடன் அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் முதலாவது ஒரு உயிர் இரு உடல் என்ற கேள்விக்கு தொப்பு கொடி உறவு பிரபஞ்சம் ஒரு உடலுக்கு ஒரு உயிர் தான் என்ற மிக சிறந்த உதாரணங்களை கொண்டு தெளிவாக விளக்கப்பட்டமை மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து இரண்டாவது கேள்வி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பிரச்சனைகளை பற்றியது. அதுக்கும் மிக சிறந்த விளக்கம். அதாவது பெண்களை நாங்களே கேள்வி கேட்கும் போது ஏற்படும் உணர்வுகளை முதலில் நாம் அறிய வேண்டும். நாம் பக்குவ நிலையில் இருந்தால்தான் பரம்பொருள் பற்றிய தெளிவு ஏற்படும். அப்போதுதான் நாங்களாக இயங்கவில்லை, பரம்பொருளினால்தான் இயங்குகின்றோம் என்பதை உணரலாம். எனவே இரண்டு கேள்விகளுக்கும் மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இன்றைய சத்சங்கங்கள் மிகவும் நன்றாக இருந்தது. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். நன்றிகள், வணக்கம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்று உங்களுடைய சத்சங்க கருத்துக்கள் சுருக்கங்களை சொல்லுங்கள் கார்த்திகேயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அருமையான ஒரு சத்சங்கம். இதுவும் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல யோகத்துக்கும் அவசியமானது. ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து யோகத்தை பயின்ட் ஆகணும், வாழ்வியலதான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். சாதாரண வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெரிய ஞானி வாழ்க்கை யாரும் வாழ்ந்துட முடியாது அவ்வளவு சீக்கிரம். அதுக்கு இறைவன் அப்படி ஒரு ஆத்மாவை அனுப்புறாருன்னா அது வேற விஷயம். நாம இப்ப பயிற்சியில இறங்கி இருக்கிறோம்னா இப்பதான் பயிற்சியில இறங்கியிருக்கும், முன்னாடி கொஞ்சம் செஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் ஆகும். இப்படி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வினை பயனாக நம்ம உடல் எடுத்துக்கனால பல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நம்ம சத்சங்கத்துல கிடைக்கிறதுக்குள்ள இதை நம்ம கேட்டு செயல்படுத்தக்குள்ள நம்மள நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பயிற்சியில இருக்கிறதுனாலையும் யோகத்துல இருக்கிறதுனாலையும் நமக்கு வெற்றி அதிக வாய்ப்பு. இந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சத்சங்கம் இந்த ஆண்டுல வழக்கமா நடந்தது. இந்த மாதிரி இடையில இடையில பேசுறது ரொம்ப சிறப்பான விஷயம். சைவ சித்தாந்தத்தையும் சொல்லுவாங்க, வெறும் சைவ சித்தாந்தத்தையே பேசிட்டு இருந்தா அது ஒரு நிலை. இடையில ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன விஷயம் பெருசா போதகம் எடுத்துரும், அது நமக்கு தெரியாத போயிடும். அப்படிதான் சில குடும்பங்கள்ல சில விஷயங்கள்ல எல்லாருக்கும் தகப்பனார்கள்ட்டையும் நடக்குது, பிள்ளைகள்ட்டையும் நடக்குது, அடுத்தவங்க வழியாகவும் வருது. இப்படி நிறைய விஷயம் நடக்குல்ல, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். இது உள்ள இந்த சமயத்துல நம்மளை பக்குவப்படுத்திக்கிறதுல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது பாபாஜி மூலயமா சங்கத்து மூலயமா வந்திருக்கனால நம்ம எல்லாரும் அதை அறிஞ்சு பயன்படுத்துவோம். இதுக்கு பாபாஜிக்கே நன்றி சொல்லுவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அப்படியே இணைப்பில் இருங்கள். மற்றவர்களுடைய விடைகளுக்கு கேள்விகளுக்கு விடை காண்போம் பாபாஜியுடன் சேர்ந்து.